வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். 2014 நிகழ்வுகள் பற்றி சிந்தித்தேன். என் நினைவலைகளில் இந்த ஆண்டு நாம் சந்தித்த மகிழ்ச்சியும் துயரமும் நிரம்பிய தருணங்கள் தோன்றி மறைந்தன. இந்த ஆண்டிற்கான புகழ்மிக்க உலகத் தலைவர்கள் 50 பேரில் ஒருவராக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை ஃபார்ச்சூன் என்ற பன்னாட்டு பத்திரிகை தேர்ந்தெடுத்து சிறப்பு செய்தது. இது மகிழ்ச்சியும் பெருமைக்கும் உரிய விஷயம். இந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு தெற்கு ஆசியாவிற்கு கிடைத்துள்ளது. குழந்தைகளின் கல்வி உரிமைக்காக போராடி அதன் விளைவாக சுடப்பட்டு சாவின் விளிம்பு வரை சென்று திரும்பிய மலாலா யூசப்சாய் என்ற பாகிஸ்தானிய சிறுமியும் 80,000 குழந்தைகளை அடிமைத்தனம் மற்றும் சிறுவர் தொழிலாளர் நிலைகளிலிருந்து மீட்டு கல்வி புகட்டி வரும் இந்தியாவைச் சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தி என்ற சமூக சேவகரும் டிசம்பர் 12 பகிர்ந்து பெற்றுக் கொண்டனர். இஸ்ரேலின் தொடர் தாக்குதலாலும் தீவிரவாத அமைப்புகளின் பிடியிலும் சிக்கியிருக்கும் பாலஸ்தீன நாட்டினை முதல் முறையாக ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்வீடன் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டுள்ளது. பிற ஐரோப்பிய பேராதிக்க நாடுகளுக்கு ஓர் நல்ல வழிகாட்டுதலாக இது திகழ்கிறது. இந்தியாவில் திருநங்கைகள் 3 பாலினம் என்று சமீபத்தில் இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் இவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு கிடைக்கும் என நாம் நம்பலாம். தெற்கு சூடானில் அரசுக்கும் கலகக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்ற இன ஒழிப்பு போரும் இதன் விளைவாக ஏற்பட்ட பஞ்சமும் கடந்த மே மாதம் ஏற்பட்ட இருதரப்பு போர் நிறுத்த உடன்பாட்டினால் முடிவுக்கு வந்துள்ளன என்பது ஆறுதலான செய்தி. புதியதோர் உலகம் செய்வோம் என்று புறப்பட்டு விட்ட தெற்கு சூடான் மக்களுக்கு வாழ்த்துகள். பசிபிக் பெருங்கடலில் உள்ள சாலமோன் தீவுகள் எனும் நாடு தங்கள் மண்ணில் அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் அணுசக்தி பரிசோதனைகளை தொடர்ந்து நிகழ்த்துவதை கண்டித்தும் எதிர்த்தும் பன்னாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது பாராட்டுக்குரிய செயல். அண்டார்டிகா பனிக்கடலில் சிக்கி 9 உயிருக்கு போராடிய ரஷ்ய ஆய்வுக்குழுவினர் 52 பேரை சீன கப்பல் ஸ்னோ டிராகன் மீட்டது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். மனிதனை பிரிக்கும் அத்தனை வேற்றுமைகளையும் கடந்து நிற்பது மனிதநேயம் என்பது இதன் மூலம் நிறுவனமாகிறது. இதேபோன்று ஈராக் நாட்டின் திக்ரித் நகரில் தீவிரவாதிகளிடமும் கடும் போர் சூழலிலும் சிக்கிக்கொண்ட இந்தியர்கள், அதிலும் குறிப்பாக 31 செவிலியர் பத்திரமாக தாயகம் திரும்பியது நெஞ்சுக்கு நிம்மதி தருகிறது. 1959 வருடம் முதல் இன்று வரை தனது நீண்ட நாள் பகை நாடான பொதுவுடைமை அரசு கியூபாவுடன் புதிதாக நட்பு பாராட்டி தூதரக உறவுகளை துவக்குவதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா அறிவித்திருப்பது பன்னாட்டு அரசியலில் நல்ல திருப்பமே. இயற்கை வளங்களை அத்துமீறி அளிப்பது தடுக்கப்பட வேண்டும். ஆம், அண்டார்டிக் கடல் பகுதியில் ஆண்டுதோறும் 1,000 திமிங்கலங்களுக்கும் மேலாக வேட்டையாடிய சப்பான் நாட்டிற்கு பன்னாட்டு நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் தடை விதித்துள்ளது வரவேற்க தகுந்தது. இந்தியாவில் இது பெண்களின் பொற்காலம் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. கடந்த மே மாதம் 26 பதவியேற்ற திரு நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி தனது அரசில் 25 விழுக்காடு கேபினட் அமைச்சர் பதவிகளை இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பெண்களுக்கு தந்துள்ளார். அதே நேரம் இந்தியாவின் முதல் பெண் வெளியுறவு அமைச்சராக திருமதி சுஷ்மா சிவராஜ் நியமிக்கப்பட்டிருப்பதும் பாராட்டுதலுக்குரியது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று ஐக்கிய நாடுகள் சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 உலக யோகா தினமாக அறிவித்திருக்கிறது. மனதுக்கும் உடலுக்கும் நலம் தரும் இம்முயற்சியை பாராட்டுவோம். டிசம்பர் மாத துவக்கத்தில் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பெயின் நகரில் G20 அமைப்பின் கூட்டம் நடைபெறவிருந்த வேளையில் சிட்னி நகரின் போண்டி கடற்கரையில் ஏராளமான மக்கள் தங்கள் தலையை மண்ணுக்குள் புதைத்து ஒரு புதிய தார்மீக போராட்ட வடிவத்தை அரங்கேற்றியுள்ளனர். தட்பவெப்பநிலை மாறுதல் குறித்து நல்ல முடிவை எடுக்கும் முயற்சியில் தயக்கம் காட்டும் தங்கள் பிரதமர் டோனி ஆபெட்ஸிற்கு எதிராக தங்களது அறச்சினத்தை இப்புதிய முறையில் வெளிப்படுத்திய இம்மக்களின் செயல்பாடு சுற்றுமுறைதான் உலகம், போராடும் முறைதான் மனிதன் என்ற விழுமியத்தை பறைசாற்றுவதாய் உள்ளது. இத்தனை மகிழ்ச்சியான ஆறுதலான நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் தீவிரவாதமும் மனிதநேயமற்ற செயல்களும் நிறைந்த ஆண்டாகவும் 2014 இருந்தது என்பதையும் மறக்கவோ மறுக்கவோ முடியவில்லை. இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் துவங்கி தொடர்ந்து 6 ரஷ்யா உக்ரைன் பகுதியில் பெரும் போரும் குழப்பமும் நிலவியது. உக்ரைனில் இருந்து கிரிமியாவை பிரித்து தன்னோடு இணைத்து கொண்ட ரஷ்ய நாட்டை எதிர்த்து ஐக்கிய நாடுகள் சங்கத்தின் பொதுச்சபை பெரும்பான்மை தீர்மானம் ஒன்றை ஏற்றியுள்ளது. இந்த ஒன்றுபட்ட பெரும்பான்மையின் நியாய உணர்வு இலங்கை இனப்படுகொலை குறித்த பன்னாட்டு விசாரணைக்கான தீர்மானத்தை இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஐநா மனித உரிமை கழகம் கொண்டு வந்தபோது இல்லை. ஆசிய அமைதியின் காவலரான இந்தியா வாக்களிப்பது நின்றும் விலகி நின்றது மனித உரிமை மற்றும் அமைதி ஆர்வலர்களை மிகவும் வருத்தத்தில் ஆழ்த்தியது. ISIS சன்னி தீவிரவாத அமைப்பின் வன்முறையால் உலக நாடுகள் பெரிதும் கலங்கி போயுள்ளன. சிரியா மற்றும் ஈராக் தேச எல்லைகளை கடந்து பன்னாடுகளிலும் இவ்வமைப்பின் கோரமுகம் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் டிசம்பர் 16 அன்று ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் லின் சாக்லேட் கஃபே என்னும் உணவகத்தில் 16 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு பிரதமர் டோனி அபட்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், மேலும் ISIS அமைப்பின் கொடியை உணவகத்திற்குள் கொண்டு வரவும் வேண்டும் என்று நிபந்தனை விதித்த ஓர் ISIS தீவிரவாதி 17 மணி நேர துப்பாக்கி சண்டைக்கு பின் கொல்லப்பட்டான். உலக அமைதியின் பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்ளும் அமெரிக்காவிற்கு இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே சோதனை. பிப்ரவரி 1 துருக்கியில் அமெரிக்க தூதரகத்தில் நிகழ்ந்த மனித வெடிகுண்டு தாக்குதல் இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. சாதிய பிரிவுகள் இந்தியா போன்ற நாடுகளில் சமூக அவலகமாக திகழும் வேளையில் நிறப்பாகுபாடு அமெரிக்காவின் சாபக்கேடாக இன்றளவும் திகழ்கிறது. தடை செய்யப்பட்ட சிகரெட்டுகளை விற்றுக் கொண்டிருந்தான் என்ற சாக்கோடு எரிக் கார்னர் என்ற ஏழை கருப்பரை நவம்பர் மாதம் வெள்ளையரணத்தை சார்ந்த ஒரு காவலர் கழுத்தை நெறித்து கொன்றார். இதற்கு முன்பாக ஆகஸ்ட் மாதம் மைக்கேல் ஃபெர்குசன் என்ற மற்றொரு கருப்பின இளைஞர் வைத்திருந்த பொம்மை துப்பாக்கியை வைத்து அவர் ஒரு சமூக விரோதியா இருக்கலாம் என்று தவறாக கருதியும் கொன்றனர். இச்சம்பவங்களுக்கு பழி வாங்குவதற்காக இந்த டிசம்பர் மாதம் நியூயார்க் நகரின் புரூக்ளின் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ரஃபேல் மற்றும் வெஞ்சியான் லீ ஆகிய இரு காவல்துறை அதிகாரிகளை இஸ்மாயில் பிரின்ஸ்லே என்ற கருப்பின இளைஞன் சுட்டுக் கொன்றது ஒரு துயரகரமான சம்பவம். அமெரிக்காவில் கருப்பர் வெள்ளையர் சமத்துவம் ஏற்படுத்துவது குறித்து நான் ஒரு கனவு காண்கிறேன் என்று உரைத்த மார்ட்டின் லூதர்கிங் ஜூனியரின் கனவு இன்னும் நிறைவேறவில்லை என்பதையே இது காண்பிக்கிறது. எய்ட்ஸுக்கு பின்பு எபோலா இன்னும் மற்றொரு உயிர்கொல்லி நோயின் பிடியில் இப்போது உலகம் சிக்கிக் கொண்டுள்ளது. 1976 காங்கோ நாட்டில் தோன்றிய இக்கொடிய நோய் இந்த ஆண்டு ஆப்பிரிக்காவின் கினியா, லைபீரியா மற்றும் சியாரா லியோன் ஆகிய நாடுகளில் காட்டுத்தீ போன்று பரவியதில் 20,000 பேருக்கு மேல் பாதிப்படைந்தனர். 8,000 பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள். நோய் பாதிப்பினால் சம்பாதிக்கும் குடும்பத் தலைவரை இழந்த பல குடும்பங்களில் சிறுமிகள் கூட பாலியல் தொழில் செய்து பிழைக்கின்றனர். இதில் தாய்மையடைந்து இறக்கும் சிறுமிகளும் உண்டு. உலகை உலுக்கிய ஒரு பெரும் விபத்து மார்ச் 8 நிகழ்ந்தது. 239 பயணிகளுடன் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரிலிருந்து சீனாவின் பீகிங் நகர் நோக்கி பறந்து கொண்டிருந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் 370 என்ற போயிங் 777 வகையைச் சார்ந்த பயணிகள் விமானம் தென்சீன கடல் பகுதியில் மறைந்து போனது. மண்ணுக்குள்ளும் கடலுக்குள்ளும் மறைந்து கிடக்கும் மர்மங்களையும் கனிம வளங்களையும் கண்டுபிடிக்கும் திறனுடைய தொலைவுணர் கருவிகள் இருந்தபோதும் இந்த வானூர்தியின் எந்த ஒரு நம்பத்தகுந்த சுவடையும் கண்டறிய முடியாமல் போனதுதான் இந்த அறிவியல் யுகத்தின் மிகப்பெரிய அவலமாகும். இதேபோன்று கடந்த ஜூலை 17 கிழக்கு உக்ரைன் நாட்டு போர்க்களத்தின் மேலே பறந்து சென்ற மற்றொரு மலேசிய பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் இருந்த 298 பயணிகளும் அகால மரணமடைந்தனர். பயணிகள் விமான போக்குவரத்து குறித்த பன்னாட்டு அலட்சியத்தையே இந்நிகழ்வுகள் எண்பிக்கின்றன. இத்துன்பங்களின் உச்சக்கட்டமாக பெஷாவர் படுகொலை நிகழ்ந்தது. டிசம்பர் 16 பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் ஒரு இராணுவ பள்ளியில் இராணுவ உடையணிந்த தெஹ்ரிக் இ தலிபான் தீவிரவாதிகள் புகுந்து சுட்டதில் 132 அப்பாவி குழந்தைகளுடன் மேலும் 16 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரை காப்பாற்றிக் கொள்ள பெஞ்சுகளின் அடியில் தஞ்சம் புகுந்த பிஞ்சு குழந்தைகளை எழுப்பி நிற்க வைத்து நெஞ்சில் சுட்டுக் கொன்ற தலிபான்களின் மிருகத்தனம் இவ்வுலகம் எவ்விதம் கொடூரத்தின் உச்சக்கட்டத்திற்கு விரைந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. தெஹ்ரிக்கி தலிபான் இயக்கத்தின் தலைவன் உமர் மன்சூர் சமீபத்தில் வெளியான வீடியோ பதிவு ஒன்றில் இக்கொடூரச் செயலை நியாயப்படுத்தி பேசியுள்ளான். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மானிதரை நினைக்கையிலே என்று மகாகவி பாரதி இவர்களை குறித்துதான் பாடினானோ. கரியமில வாயு வெளியிடுதலை 2070 பூஜ்ய நிலைக்கு கொண்டு செல்லாவிடில் உலகம் மாபெரும் பேரழிவை சந்திக்கும் என்று சமீபத்திய ஐநா அறிக்கை எச்சரிக்கிறது. ஐநா பொதுச் செயலாளர் பான்கி மூன் உலகில் அமைதி ஏற்படுத்தும் முயற்சிகளை மீள்பார்வை செய்ய நவம்பர் மாதம் 14 உறுப்பினர் கொண்ட குழுவை நியமித்துள்ளார். இந்நோக்கங்கள் நிறைவேறவும் எதிர்வரும் புத்தாண்டு 2015 ஜாதி சமய இன மொழி வேறுபாடுகளை களைவோம், மனிதநேயம் தழைக்க உழைப்போம், நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.